இந்த மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 10-11. மார்க்கு எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 10-11.
அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார்.
அன்றியும்
நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று
வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையேறினார். அந்த நேரத்தில் வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார். இறங்கின அந்த நேரத்தில் பரலோகத்திலிருந்து ஒரு வெளியரங்கமான ஒரு சத்தம் தொனித்தது. அந்த சத்தம் சொல்லுகிறது, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாருக்கும் முன்பதாக ஒரு சாட்சி கொடுத்தார், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ பேர் நம்மளை பத்தி சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். அதுதான் உண்மையான சாட்சி. என்னை பொறுத்த மட்டிலே வேதத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவரிடத்தில் சாட்சி வாங்கியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலும் கூட அவர் அநேகரை சாட்சி கொடுத்தார், நல்ல சாட்சி கொடுத்தார். உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, 100 அதிபதியை பார்த்து, இஸ்ரவேலனுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை அப்படின்னார். கானானிய ஸ்திரியை பார்த்து சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது அப்படின்னார். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, ஒரு பெண் அவளுடைய பாதத்தை அருகே உட்கார்ந்து தன் கண்ணீரினால் அவளுடைய பாதத்தை துடைக்கும் பொழுது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னார். இப்படி எல்லாம் ஆண்டவர் அநேகரை பாராட்டி இருக்கிறார். ஆனால் எல்லா பாராட்டுகளை பார்க்கிலும் ஒரு தலையான ஒரு பாராட்டு கர்த்தரிடத்தில் நமக்கு கிடைக்கணும்னா, மிகவும் பிரியமானவன். அது ரொம்ப நல்ல பாராட்டு. மற்ற எல்லா பாராட்டுகளை விட இது ரொம்ப நல்ல ஒரு பாராட்டு. ஆண்டவருக்கு நாம் பிரியமானவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் நாம் மனுஷருக்கு பிரியமாக இருப்பது என்பது, அதில் பல காரியங்கள் இருக்குது. ஒரு நபருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சோன்னா அவங்களுக்கு பிரியமானவராக இருப்போம். அதே நேரத்தில் அந்த நபருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்தால், அது நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த நபருக்கு நம்ம பிடிக்காதவங்களாதான் இருப்போம். இல்லை, ஒருத்தர் ஒரு தப்பு செய்யறாங்க, நம்ம கண்டிக்கிறோம், அது நம்ம நல்லதுக்கு தான் செய்யறோம். ஆனால் அந்த நபருக்கு அது பிடிக்காம இருக்கும், அவங்களுக்கு நம்ம பிரியமா காணப்பட மாட்டோம். இப்படி உலகத்திலே பல விஷயங்கள் இப்படி இருக்குது. ஆனா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய காரியம். இந்த உலகத்தை விட்டு நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் செல்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு சாட்சி, ஒரு நற்சாட்சி கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை. நீர் எனக்கு உம்மில் நான் பிரியமா இருக்கிறேன், உம்மில் பிரியமா இருக்கிறேன். ஆண்டவருக்கு அப்படி ஒரு சாட்சி இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைச்சது. அந்த சாட்சி தான் நமக்கும் கிடைக்கும், நீர் என்னுடைய நேசகுமார, நீர் என்னுடைய நேசகுமாரத்தி, உம்மில் நான் பிரியமா இருக்கிறேன். இன்றைக்கு இந்த பிரியமானவன் என்ற ஒரு சாட்சி எதனால் நமக்கு கிடைக்கும், அதை தான் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் நம்ம பார்க்க போறோம். இந்த பிரியமானவன் என்ற சாட்சி கர்த்தரிடத்தில் நாம் எப்படி பெறுவது, அதை பெறுவது எப்படி, இது ரொம்ப முக்கியம். இந்த சாட்சியை நாம் பெறுவதற்கு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அந்த சாட்சியை நாம் பெற்றுவிட்டால் நமக்கு பரலோகம் கேரண்டி. புரியல, அந்த சாட்சி ஆண்டவருக்கு பிரியமானவனா இருந்தா, அவர் தனக்கு பிரியமானவர்களை கர்த்தர் தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இப்பொழுதும் நாம் எடுத்து வாசிக்கலாம், யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க முடியும்.
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:6 வாசிக்கலாம்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
ஏனென்றால்
தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும்
அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு
பலன் அளிக்கிறவர் என்றும்
விசுவாசிக்க வேண்டும். இங்கே பிரியப்படுத்துகிற முதல் சம்பவம், ஆண்டவரை நாம் எப்படி பிரியப்படுத்தலாம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இங்கே விசுவாசத்தின் மூலமாக ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். எப்படி? இந்த எபிரேயர் நிருபத்தை நாம் சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த எபிரேயர் 11 விசுவாச வீரர்களின் பட்டியலாக இந்த அதிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த அதிகாரத்தை சரியாய் புரிந்து கொள்வதில்லை. என்ன, ஒரு உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக, உலகத்தின் நன்மைக்காக ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அதை அவர்கள் நோக்கி பார்க்கிறாங்க. ஆனா இந்த அதிகாரத்தை நீங்க தெளிவாய் கவனித்து பார்த்தால் ஒவ்வொரு வசனங்களும் ஆதிக்கேற்ற பிரகாரமாய் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு தான் நம்மளை நடத்தும். புரியுதுங்களா? ஒவ்வொன்றிலையுமே இதுல ஆபேல் ஆரம்பிக்குது, அடுத்தது ஏனோக்கு, அடுத்தது நோவா, இப்படி போயிட்டே இருக்கும். ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி விசுவாச வீரர்களின் பட்டியல் போய்கொண்டே இருக்கும். இதுல இன்றைக்கு நாம் இந்த விசுவாசத்தின் மூலமாக ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தான், அது யார் என்றால் ஏனோக்கு. இந்த வசனம் ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் போது அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். 5 சேர்த்து வாசிப்போம்.
விசுவாசத்தினாலே
ஏனோக்கு
மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான்.
இங்கே ஏனோக்கு விசுவாசத்தினாலே தேவனாகிய கர்த்தரை பிரியப்படுத்தினானாம். அவனுடைய விசுவாசம் ஆண்டவர் அவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி கொடுக்க வச்சது. எப்படிப்பட்ட விசுவாசம் இந்த ஏனோக்கு இருந்தது? உலக பிரகாரமான ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் விசுவாசிச்சானா? அல்லது இந்த உலகத்தில் அவனுக்கு அதிகமான நீடிய ஆயுள் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியமான சரீரம் கிடைக்கும் சொல்லி விசுவாசிச்சானா? அதெல்லாம் கிடையாது. அவனுடைய விசுவாசம் பார்த்தீங்களானா, மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஏதுவான ஒரு விசுவாசம். மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஏதுவான ஒரு விசுவாசம் அவனிடத்தில் இருந்தது. தேவன் அவனை எடுத்துக்கொண்டார், அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே சாட்சி பெற்றான். இதுதான் முக்கியம். இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாம் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே சாட்சி வாங்கிடணும். புரியுதா? அப்புறம் சாட்சி இல்லை. யார் ஒருவன் ஆண்டவருக்கு பிரியமானவர் என்று சாட்சி வாங்குகிறானோ அவன் தான் எடுத்துக் கொள்ளப்படுவான். ஏனோக்குடைய வாழ்க்கையில் அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்கிற சாட்சி அவனுக்கு இருந்தது. இங்கே பார்க்கும் பொழுது இவனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன, அதை நம்ம பார்க்கணும். என்னதான் நடந்தது? இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த மனுஷன். இவனுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் இவனுடைய வாழ்க்கை. நான் கொஞ்சம் அந்த வசனத்தையும் கூட உங்களுக்கு காட்டின உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5 எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5 21 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசுலாவை பெற்றான்.
ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின்
300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து
குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான்.
ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில்
காணப்படாமல் போனான்.
தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
ஏனோக்குடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான திருப்பு முனை நடந்திருக்குது. அவனுக்கு எப்பொழுது திருமணம் நடந்தது நமக்கு தெரியல. ஆனால் அவனுக்கு 65 வயது உள்ளவனா இருக்கும் பொழுது மெத்துசுலா என்கிற ஒரு மகன் அவனுக்கு பிறக்கிறான். நான் நினைக்கிற ஒருவேளை இந்த ஏனோக்கு திருமணமாகி சில ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம். அசியம் பண்ற ஒருவேளை இருக்கலாம். இந்த பிள்ளையின் பிறப்பிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் நடந்திருக்குது. அதனால நிச்சயமா அந்த பிள்ளை பிறப்புக்கும் அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மாற்றத்திற்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கணும். அதனால அதை கனெக்ட் பண்ணி எழுதியிருக்கு பைபிள்ல. 65 வயது வரையிலும் அவனுக்கு ஒருவேளை பிள்ளை இல்லாமல் இருந்திருக்கும். திருமணம் ஆகி சில ஆண்டுகள் குழந்தை இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அவன் ஆண்டவரை தேடி இருக்கலாம். கர்த்தரிடத்தில் ஆண்டவர் ஒரு பிள்ளையை தர வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். அவனுக்கு அந்த 65 வயது ஆகும் பொழுது ஆண்டவர் ஒரு குழந்தையை பிறக்க பண்ணினார். உடனே அவன் நினைச்சான், என் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் அளித்தார். இனி என் வாழ்க்கையில் இந்த ஆண்டவரை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். இவரை விட்டுறக்கூடாது. எனக்கு ஒரு அதிசயமான காரியத்தை செய்திருக்கிறார். எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவன் ஒரு சரியான தீர்மானம் எடுத்தான். இதுவரைக்கும் எப்படியோ நம்ம வாழ்ந்துட்டோம். இந்த 65 வயசு வரைக்கும் நான் எப்படியோ வாழ்ந்துட்டோம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு தகுதியான வாழ்க்கை கூட எனக்கு இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. என்னமோ வாழ்ந்துட்டோம். 65 வயசு வரைக்கும் வாழ்ந்தாச்சு. என்னமோ வாழ்க்கை ஓடுச்சு. ஆனால் இந்த பிள்ளை எனக்கு கிடைப்பதற்கு கூட நான் தகுதி இல்லாதவன் அவன் நிச்சயமா உணர்ந்திருக்கணும். எதுக்குமே ஒரு மனுஷன் தன்னுடைய தகுதியின்மையை உணரும் பொழுதுதான் அவன் ஆண்டவரிடத்தில் அதிக நெருக்கத்தை காண்பிக்க முடியும். அது ரொம்ப பெரிய சீக்ரெட். அது நான் ரொம்ப நல்லவன் என்று சொல்லி ஒருவன் நினைக்கிறான் என்றால் அவன் ஆண்டவரோடு நெருங்கி வாழவே முடியாது. அவன் ஆண்டவரோடு க்ளோஸ் வாக் பண்ணவே முடியாது. அவனால் ஆண்டவரை உண்மையா நேசிக்க முடியாது. அவன் ஆண்டவருக்கு பிரியமானவனாய் மாறவே முடியாது. எந்த ஒரு மனுஷன் தன் குறைவை உணர்கிறானோ, தன்னுடைய அபாத்திர தன்மையை உணர்கிறானோ, தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஈவு என்கிறதை உணர்கிறானோ, அவன்தான் உண்மையா ஆண்டவர் அன்பு கூற முடியும். அவன்தான் ஆண்டவருக்காக நிற்க முடியும். அவன்தான் ஆண்டவருக்கு பிரியமானவனாய் அடுத்த எல்லைக்குள் அவனால போக முடியும். அதனால இதெல்லாம் நமக்கு பைபிள் நேரடியாக எழுதப்படாவிட்டாலும் இது ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறதை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த 65 வயசு வரைக்கும் அவன் ஒரு சாதாரண மனிதனா தான் இருந்திருக்கணும். அந்த 65 வயசு வரைக்கும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பதற்கு ஏற்ற ஒரு காரியம் அவனுக்குள் இல்லாம தான் இருந்திருக்கணும். ஆனால் அவருக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்த உடனே அவன் இருதயம் அசைக்கப்பட்டது. எனக்கு குழந்தையை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தகுதி கிடையாது. நான் அதற்கேற்ற வாழ்க்கை எனக்கு கிடையாது. நான் ஆண்டவருக்கு அப்படி ஒன்னும் அவரோடு நான் நேரத்தை செலவு பண்றது கிடையாது. ஆனாலும் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரே, எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாரே, ஆகையினாலே இந்த நாளிலே நான் ஒரு தீர்மானம் எடுத்து தகுதி இல்லாத எனக்கு கிருபையாய் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரை இனி நான் உறுதியாய் பிடித்துக் கொள்வேன். இனி இந்த ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். இந்த ஆசீர்வாதம் எனக்கு முக்கியம் அல்ல. இந்த குழந்தை ஆண்டவர் கொடுத்தார்னா இந்த குழந்தையே என்னுடைய வாழ்க்கை இல்லை. அதை கொடுத்த ஆண்டவர் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவன் ஆசீர்வாதத்தின் மேல் கவனம் பதிக்காமல் அதை கொடுத்த ஆண்டவர் மேல் தன் இருதயத்தை பதித்துக் கொண்டான். ஆண்டவர் மேல் தன் இருதயத்தை பதித்துக் கொண்டு ஒரு ஸ்ட்ராங்கான தீர்மானம், நல்ல தீர்மானம் எடுத்தான். இனி ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். அவர்தான் என்னுடைய வாழ்க்கை. அவர்தான் எனக்கு எல்லாம். அந்த ஒரு நிலைமைக்கு வந்துதான் ஆண்டவரை தேடுகிறான். ஒவ்வொரு நாளிலும் தேடுகிறான். கருத்தாய் தேடுகிறான். தன்னுடைய நேரம் முழுவதையும் ஆண்டவரோடு செலவு செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த தேவனோடு சஞ்சரித்தல் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, நினைவுகள் எப்பொழுதும் ஆண்டவரையே சுற்றி வருகிறது. இந்த இடத்துல பாருங்க, இவன் ஒரு சன்னியாசி மாதிரியோ எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு ஓடி போன ஒரு மனுஷன் மாதிரியோ இல்லை. பைபிள் அப்படி போடல. உடனே அவன் வீட்டை விட்டு வெளியேறிட்டான், காட்டுக்கு போய் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு நல்லா போடல. அவனுக்கு அந்த 65வது வயதில் குழந்தை பிறந்த பிறகு அடுத்த 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். தன் மனைவியோடு தன் குடும்பத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதற்கு பிறகு அவனுக்கு இன்னும் பிள்ளைகள் பிறந்தது. ஆனாலும் அவனை குறித்து ஆவிக்குரிய ஒரு சாட்சி என்ன? அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பொறுப்புகள் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அதன் நடுவிலும் நம்முடைய நினைவுகள் ஆண்டவரையே சுற்றி வர வேண்டும். நம்முடைய பொறுப்புகளிலே மூழ்கிடக்கூடாது, நம்முடைய ஆசீர்வாதத்திலே நாம் அப்படியே மூழ்கி போயிடக்கூடாது. நம்முடைய இருதயம் அதை கொடுத்த ஆண்டவர் தகுதியில்லாத நம்மை ஆசீர்வதித்து தகுதியில்லாத நமக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறாரே, அவரையே பிரதானப்படுத்தி அவரையே நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மைப்படுத்த வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறான், ஒவ்வொரு நாளிலும் அவரோடு இருக்கிறான். தன்னுடைய உலக வேலை, தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறது எல்லாம் போய்கொண்டிருந்தாலும் அவன் இருதயமோ ஆண்டவரையே சுற்றி 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 வருகிறது. ஆண்டவரும் அவன் எவ்வளவுக்கு எவ்வளவாய் அவரோடு நேரத்தை செலவிடுகிறானோ அந்த அளவுக்கு ஆண்டவரும் அதில் பிரியமா இருந்தார். அவனோடு அவரும் பேச ஆரம்பித்தார். இவன் பேசினதுனால அவரும் பேச ஆரம்பிச்சார். என்னைக்குமே நான் சொல்றேன், நம்ம ஆண்டவரோடு பேசுகிற பழக்கம் நமக்கு இருந்தா ஆண்டவரும் நம்மளோடு பேச ஆரம்பிச்சிருவார். நம்ம பேசாட்டி அவரும் பேச மாட்டார். எப்பவுமே அதான் உலகத்தில் இருக்கிற காரியமா இருந்தான். ஒருத்தரோடு நம்ம பேசினா அவங்களும் நம்மளோட நல்லா ஃப்ரீயா பேசுறாங்க. ஒருத்தரோடு நம்ம குறைவா பேசணும்னா அவங்க நம்மகிட்ட குறைவா பேசுவாங்க. இன்னைக்கு காலையில் சொன்னேன், வேண்டாத ஆட்கள் இடத்துல கொஞ்சம் ரிசர்வ்டா இருக்கிற மாதிரி இருந்துக்குங்கன்னு. அப்ப குறைவா பேசினா அவங்களும் பேசுறத நம்ம தடுத்துட முடியும். இப்ப பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவரோடு இவன் அதிகமாய் பேசினான். அதிகமாய் பேச பேச ஆண்டவரும் அவனோடு அதிகமாய் பேசினார். பேசினார் பேசும்பொழுது என்னைக்கு ஒரே காரியத்தை பேசி இருந்திருப்பாங்க? அடுத்தடுத்த அடுத்தடுத்த காரியத்தை ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். ஆண்டவரே என்ன செய்ய போறீங்க, இனி என்ன உங்களுடைய காரியம்? இதுக்கு முன்னால பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தருடைய இருதயம் மனுஷனை உண்டாக்கினது நிமித்தம் அவர் வேசனப்பட்டதான ஒரு காரியம். 4 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது காயின் கொலை செய்கிறான். அந்த இடத்துல மிகவும் மோசமான சம்பவங்களை நடந்துருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் நடுவிலே இவன் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டான். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் அவருக்கு அடுத்து நிகழப்போகிற காரியங்களை எல்லாம் பேசுறார். இந்த ஜனங்களின் நிமித்தம் நான் வேதனைப்படுறேன், இப்படி கொலை நடக்குது, இப்படி எல்லாம் நடக்குது எல்லாம் சொல்லியிருப்பார். கடைசியில் அடுத்த காரியம் என்ன ஆண்டவரே சொல்லியிருப்பார்? ஆண்டவர் சொல்லியிருப்பார், நான் பூமியை ஜலப்பிரவாகத்தினால் நான் அடிக்கப் போகிறேன். ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிறது ஆண்டவர் சொல்லியிருப்பார், இந்த அக்கிரமம் பெருகுச்சுன்னா நான் நியாய தீர்ப்பு கொடுத்துதான் ஆகணும். அடுத்தது என்ன ஆண்டவரே, நான் ஒரு நல்ல சந்ததியை, எனக்காக உத்தமமாக இருக்கிற ஒருவனை நான் தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்தை, அந்த சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அப்புறம் என்ன ஆண்டவரே, அந்த ஜனங்களை நான் தெரிந்து கொண்டு என்னுடைய ஜனங்களாக அவனை நான் ஏற்றுக்கொள்ளுவேன், அந்த ஜனங்களுக்கு என்னுடைய பிரமாணத்தை கொடுப்பேன். அப்புறம் என்ன ஆண்டவரே, இந்த ஜனங்கள் பாவத்திலே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, பிசாசின் கையில் அகப்பட்டிருக்கிறாங்க, அவனுக்கு அடிமையா இருக்கிறாங்க, அவங்கள தூக்கி எடுக்கிறதுக்காக ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய போறேன். என்ன செய்ய போறீங்க? என்னுடைய நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மூலமாய் பாவத்தில் அடிமைத்தனத்தில் ஜனங்களை மீட்பதற்கான பாவத்தின் பரிகாரமாக அவரை இந்த உலகத்திற்கு நான் அனுப்ப போகிறேன். அப்புறம் என்ன ஆண்டவரே, அவரை கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தை நான் ரட்சித்து என்னுடைய சொந்த ஜனமாக அவர்களை நான் தெரிந்து கொள்ள போறேன். அப்புறம் என்ன ஆண்டவரே, சபை என்கிற ஒரு காலம் இருக்கும், அந்த சபையின் மூலமாக என்னுடைய நாமம் உலகம் முழுவதிலும் மகிமைப்பட்டு கொண்டிருக்கும். அப்புறம் என்ன ஆண்டவரே, அந்த இயேசு கிறிஸ்துவை திரும்பவும் நான் இந்த பூமிக்கு அனுப்புவேன். அப்பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருந்து என்னை பின்பற்றிக் கொண்டிருக்கிறவர்களும் அவர்களும் என்னை எதிர்நோக்கி வருவார்கள். இதை சொல்லியிருப்பார். இதை சொன்ன உடனே ஏனோக்குடைய இருதயம் அசைஞ்சது. உயிரோடு இருந்து என்னை பின்பற்றுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவாக என் குமாரன் போகும்போது அப்படியே எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. இது அவன் உள்ளத்தில் ஆழமா கிரியை செஞ்சது. அவன் யோசிச்சிருப்பான், இது என்ன, இது உயிரோடு இருக்கும்போது அப்படியே எடுத்துக் கொள்ளப்படுவாங்கன்றாரே, உயிரோடு இருக்கும்போது எடுத்துக் கொள்ளப்படுவாங்கன்றாரே, இது என்ன உயிரோடு இருக்கும்பொழுது எல்லாம் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். யோசிச்சிருப்பான் திரும்ப 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 அதே யோசிச்சிருப்பான். அவனால அதை அடக்கி கொள்ள முடியல. அந்த எண்ணம் அவனுடைய உள்ளத்தை நிறைச்சிருச்சு. அந்த காரியம் அவனால் மறக்க முடியல, விட முடியல. அவன் சிந்தனை அதை நிறைச்சிருச்சு. கடைசியில் அவர்கிட்ட கேட்டிருப்பான், அப்போ நானும் உயிரோடு இருந்து எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? ஒரு காலத்திலே நீர் அப்படி செய்ய போறேன்னு சொல்றீங்க, நான் இப்ப உயிரோடு இருக்கிறேன், நானும் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? அப்படியே மேல உங்களிடத்துல வந்துட முடியுமா? ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ விசுவாசித்தால் ஆகும்னு சொல்லியிருப்பார். நீ விசுவாசினா அது நடக்கும். நீ என்ன விசுவாசிக்க நடக்கும்? ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் மரணம் அடைய மாட்டேன், எனக்கு இந்த உலகத்தில் மரணம் கிடையாது, நான் அப்படியே உயிரோடு பறந்து இடத்துல வந்துட போறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். சொன்னது மட்டுமல்ல, ஸ்ட்ராங்கா விசுவாசிச்சான். ஆண்டவர் என்னை எடுத்துக் கொள்ள போகிறார், ஆண்டவர் என்னை எடுத்துக் கொள்ள போகிறார், உயிரோடு இருக்கும் பொழுது என்னை உயிரோடு என்னை தூக்க போறார், அப்படியே என்னை பரலோகத்துக்கு தூக்கிட்டு போக போறார். விசுவாசித்தான், விசுவாசித்தான், அவரோடு நடந்தான், விசுவாசித்தே இருந்தான். ஒரு நாள் திடீர் நாள் காணாமே போயிட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். என்ன ஒரு சாட்சி! இந்த காரியத்தை தான் எபிரேய நிருபத்திலே ரொம்ப அழகா சொல்றார். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவன் சாட்சி பெற்றான். அவனுடைய விசுவாசம் ஆண்டவருடைய இருதயத்தை அசைத்தது, சாட்சி பெற்றான். அவனுக்கு என்ன விசுவாசம்? தேவன் ஒருவர் உண்டென்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசித்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்கோ ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். பிரதானமாய் நாம் விசுவாசிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, தேவன் ஒருவர் உண்டு, இரட்சகர் ஒருவர் உண்டு, அவர் எனக்கு ஒரு நித்திய வாழ்க்கை வைத்திருக்கிறார், அவரை நான் தேடும் பொழுது கண்டிப்பாக எனக்கு பலன் உண்டு. என்றைக்குமே சொல்லுகிறேன், ஆண்டவரை விசுவாசத்தில் தான் நம் ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்க முடியும். நம் கண்களினால் அவரை பார்க்கிறதில்லை, ஆனால் விசுவாசம் நமக்குள் கர்த்தரை குறித்து எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நம்மால் இந்த உலகத்தில் உணர முடியும். அந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்கி பழக முடியும். அந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நிற்க முடியும். அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாற முடியும். எல்லாம் விசுவாசத்தில், விசுவாசம் செய்கிறது. இப்ப பாருங்க, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்களுடைய பிரேயர் லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். விசுவாசம் எப்படி செயல்படுது பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11:41 வாசிக்கலாம். 11:41,
அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே,
பிதாவே,
நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
இப்பொழுது லாசருவின் கல்லறைக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். நிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிற விதத்தை பாருங்க. மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறார். அந்த கல்லறைக்கு முன்னால் வந்து நிற்கிறார். கல்லறை அவர் பார்க்கல, உள்ள டெட் பாடி இருக்கிறதுன்னு அவர் பார்க்கல, அந்த இருக்கிற காரியத்தை பார்க்கல. கல்லறை கல்லதான் எடுத்து போட சொன்னாரே தவிர அந்த கல்லறையவே அவர் நோக்கி நோக்கி ஊத்து ஊத்து பார்த்துட்டு நிக்கல. மேல பார்த்தார், வானத்தை அண்ணாந்து பார்த்தார். பார்த்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்னு ஜபத்தை ஆரம்பிச்சார். இன்னொரு வசனத்தை கூட பாருங்க, அவருடைய பிரேயர் லைஃப்ல எப்படி இருக்கு பாருங்க, நமக்கும் அவருக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. 17 யோவான் சுவிசேஷத்துல 17:1 வாசிக்கலாம்.
இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து பிதாவே,
வேளை வந்தது. சரி, போதும். இங்கே இதுவும் ஒரு ஜபம், இந்த 17th சாப்டர் ஒரு ஜபம். இந்த ஜபத்தை செய்யறதுக்கு முன்னாடி பாருங்க, வந்து நிக்கிறார், தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து பிதாவே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிதாவே வேலை வந்தது. நம்ம என்னைக்குமே கண்ணை மூடி மூடி ஜெபிக்கிறோம். இதுதான் நமக்கு வழக்கம். கண்ணை திறந்து அவுட்டு நம்ம. ஆனா இயேசு கிறிஸ்து என்னைக்குமே ஜெபத்துல கண்ணு மூடினதே கிடையாது. இயேசு கிறிஸ்து என்னைக்குமே ஜெபத்துல கண்ணை மூடினதே கிடையாது. நம்ம தான் கண்ணை மூடி 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 ஜெபிக்கணும். அப்படியே பழகிட்டோம். எங்கேயுமே பைபிள்ல கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க இருக்கா இல்லையா? கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க எங்க பைபிள் இருக்கா? கிடையாது. ஆனா நம்ம கண்டிப்பா கண்ணை மூடிதான் ஜெபம் பண்ணுவோம். யாரும் கண்ணை தட்ட கூட கண்ணை மூடி ஜெபத்துல கண்ணை மூடணும். திறந்தா கூட ஓட மாட்டோம். நம்ம ஜெபத்துல கண்ணை திறந்துட்டு நம்ம பழக்கம் எப்படி ஆகி போச்சு? எது ஆண்டவர் வந்து செய்யலையோ அதைத்தான் நம்ம வந்து வலியுறுத்துறோம். கண்ணை திறந்தாலும் திட்டுறோம், ஐ கண்ணை மூடுன்னு. அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் பாருங்களுடைய ஜெபத்துல கண்ணை திறந்துதான் ஜெபிச்சிருக்கிறார். எங்கேயுமே அவர் கண்ணை மூடல. இது எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஃபெய்த், விசுவாசம். நம்ம கண்ணை மூடினதான் கர்த்தர் நமக்கு தெரியறாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு கண்ணை திறந்தாதான் பிதாவே தெரியறாரு. இல்ல அதான் விசுவாசம். நமக்கு கண்ணை திறந்தா எதிரில் இருக்கிறது தான் தெரியுது. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு கண்ணை திறந்தா பிதா தான் தெரியறாரு. இல்ல இதான் வித்தியாசம் பாருங்க. இதுல என்ன தெரியுதுன்னா அவர் ஜெபிக்கும் போது சும்மா ஒரு வேக ஜெபிக்கல, தெருமோ அப்படி ஃபீல் பண்ணி அவர் ஜெபிக்கல. தான் பின்பற்றுகிற பிதா, தன்னை அனுப்பின பிதா வானத்தில் இருக்கிறார். அவரை பார்த்து அப்படி பேசுறாரு. இல்ல ஒருத்தர் நம்ம பேசுவோம், கண்ணை மூடிட்ட பேசுவோம், கண்ணை திறந்து தானே பேசுறோம். இல்ல எதிர்ல ஒருத்தரோட நம்ம பேசும்போது கண்ணை திறந்து தானே பேசுறோம், கண்ணை மூடிட்ட பேசுறோம். கண்ணை மூடிட்டு பேசுறது எவ்வளவு தப்பு? ஆனா ஆண்டவர்கிட்ட பேசும்போது கண்ணை மூடிட்டு பேசிட்டு இருக்கிறோம். இதனா என்ன, நம்ம நம்ம லெவல் அப்படி இருக்குது. வேற ஒன்னும் இல்ல, நம்ம லெவல் அப்படி இருக்குது. வேற ஒண்ணும் குறை சொல்றது கொண்டுமே. அப்போ நம்ம ஒரு நபர் இடத்துல பேசும்போது கண்ணை திறந்து அந்த ஐ கான்டாக்ட்ல பேசுறது தான் கரெக்டான ஒரு கான்வர்சேஷன். இல்ல கண்ணோடு கண்ணை பார்த்து நேருக்கு நேர் அவங்க முகத்தை பார்த்து பேசுறது தான் கரெக்டான விதம். அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட ஜெபிக்கும் பொழுது அதே கான்செப்டை ஃபாலோ பண்ணாரு. பிதா கிட்ட கண்ணை மூடிட்டு அப்படியே பேசல, கண்ணை திறந்தார், பார்த்தார் என் பிதா மேல இருக்கிறார், நேரா பேசினார். இன்றைக்கு சொல்லுகிறேன், அவருடைய ஜெப நேரத்தில் அப்படி பிதாவோடு அவர் சஞ்சரித்ததற்கு அவர் கண்ணை திறந்துதான் காரணம் சொல்ல மாட்டேன், அவருக்கு இருந்த விசுவாசம் தான் காரணம் நான் சொல்றேன். அதனால இனிமே நான் கண்ணை திறந்து ஜெபிச்சாதான் தேவ பிரசன்னம் வரும்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இருக்கிறதும் கஷ்டம் இல்லை, இருக்கிறதும் போயிடும். அப்புறம் உங்களுக்கு கண்ணை திறந்த வானத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் கண்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கஷ்டத்தில் இருக்கிறத உள்ளதும் போயிடும். அதனால நீங்க அதெல்லாம் அந்த விஷப்பொருட்சி எல்லாம் வேண்டாம். ஒரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அதுல ஏன் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அவர் போனார்னா வேற ஒண்ணும் கிடையாது. அவருடைய விசுவாசம், தன்னுடைய பிதா தனக்கு முன்னால் இருக்கிறார், தனக்கு மேல இருக்கிறார், வானத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார். அந்த விசுவாசம் அவரை அப்படியே கண்ணை திறந்து பார்த்து அப்படியே பேச வச்சுது. லாசருவை உயிரோடு எடுப்புகிற அந்த சூழ்நிலையிலும் அப்படியே கண்ணை திறந்து பேசினார். கெத்செமனே தோட்டத்தில் வந்து அந்த வேதனையான சூழ்நிலையிலும் தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிற அந்த நேரத்திலையும் அப்படியே கண்ணை திறந்த வானத்தை நோக்கி பேசிட்டே இருந்தார். காரணம், அவருக்கு பிதாவை குறித்து இருந்த விசுவாசம். தேவன் ஒருவர் உண்டென்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய ஜெப நேரத்தில் தேவ பிரசனத்தை லைவா பார்க்கறதுக்கு ஒன்று காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் சொல்றேன். ஆண்டவர் அங்கே இருக்கிறார் ஒரு ஃபெய்த் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தேவ பிரசனம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இன்னைக்கு விசுவாசம் இல்லை, எங்கேயோ நம்ம போய் ஒழிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். மரத்துக்கு பின்னால் ஒழிஞ்சுட்டு ஆதாம மாதிரி ஒழிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு காட்டுக்கிறோம். அதனால தெய்வ பிரச்சனை வரமாட்டேங்குது. புரியுதா? எங்கேயோ ஒழிஞ்சுக்கிட்டு ஜெபிக்கிறது, அவருக்கு முன்னால வந்து நிக்கிறது கிடையாது. அவர் எனக்கு முன்னால நிக்கிறாருன்ற ஒரு உணர்வு கிடையாது. எங்கேயோ போய் ஒழிஞ்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு காட்டுக்கிறோம். அதனாலதான் ஆண்டவருடைய சமூகத்தை உணர முடியாமல் தடுமாறுகிறது. ஜெப நேரத்தில் ஆண்டவருடைய பிரச்சனத்தை உணர முடியாமல் தடுமாறதுக்கு ரீசனே அதுதான். தேவன் ஒருவர் உண்டென்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
இரண்டாவது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்கலாம்.
என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன்.
நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். இரண்டாவது, ஆண்டவர் நம்மிடத்தில் பிரியமாயிருப்பதற்கு என்ன காரியம்? ஆண்டவரிடத்தில் பிரியமானவன் சாட்சி வாங்குறதற்கு என்ன ரீசன்? இங்கே தாவீது எழுதின சங்கீதம் இது. தாவீது சொல்லுகிறான், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். பிசாசு நம்மை மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? பிசாசுனா என்ன? பாவம். இந்த உலகத்தின் பாவம் நம்மை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது என்றால் ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்க முடியாது. பாவத்தையும் அந்த பாவத்தை கொண்டு வருகிற பிசாசையும் நாம் மேற்கொள்ள வேண்டுமே தவிர, அந்த பிசாசு தன்னுடைய காரியங்களின் மூலமாய் நம்மை மேற்கொண்டு விடக்கூடாது. எந்த ஒரு பாவமும் நம்மை அடிமைத்தனம் பண்ணக்கூடாது, நாம் அதை அடிமைத்தனம் பண்ண வேண்டும். இந்த இடத்துல அதைத்தான் சொல்றாரு, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர். இது தாவீது எழுதின சங்கீதம்னாலும் இது யாரை பத்தி எழுதியிருக்கின்றது நமக்கு தெரியணும். 9-10 வசனங்களை படிப்போம், அப்போ நமக்கு தெரியும்.
என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய
மனுஷனும்
என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும்.
இங்க பாரு, இது யாரும் தெரியுது? இப்போ இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இது தாவீது எழுதின சங்கீதமாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை இது. இப்ப இயேசு கிறிஸ்து மைண்ட்ல வச்சுட்டு படிச்சு பாருங்க, ரொம்ப கரெக்டா புரியும் உங்களுக்கு. என் பிராண சிநேகிதனும், இப்ப அவர் பேசுற மாதிரி கவனிங்க, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். இங்கே இது இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் இருந்து வந்த ஒரு காரியம், இது ஒரு ப்ராஃபசி, தீர்க்க தரிசனம். சிலுவை மரணத்திற்கு முந்தின ராத்திரி வேளையில் இயேசு கிறிஸ்து இதை திருப்பி சொல்லுவார், என்னோடு அப்பம் புசித்தவனை எனக்கு விரோதமாய் தன் குதிங்காலை தூக்கினான் என்ற வசனத்தின்படி இன்னைக்கு நடக்க போகுதுன்னு. அது போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், அப்படி நடக்க போகுதுன்னு. இது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், அவர்களை நான் நியாயம் தீர்க்கும்படி என்னை எழுந்திருக்க பண்ணும், மரணத்திலிருந்து என்னை எழுப்பும். அது கேட்கிறாரு, மரணத்துக்கு முன்பதாகவே, சிலுவை மரணத்துக்கு முன்பதாகவே அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும்னு கேட்டாரு. அப்படி ஜெபிச்சார். கேட்ட பிறகு அதன் பிறகு அவருடைய சிலுவை மரணம் சம்பவித்தது. ஆனா அந்த சிலுவை மரணத்துக்கு முன்னால ஒரு காரியம் தன்னுடைய லைஃபை குறித்து ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். என் சத்துரு என்னை மேற்கொள்ளவே நான் அனுமதிக்கவில்லை. என் வாழ்க்கை முழுவதிலும் பிசாசு என்னை மேற்கொள்ளாமல் நான் வாழ்ந்துட்டேன். அதனாலே பிதாவே நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவோட லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கும் அந்த அளவுக்கு பிசாசோடு ஒரு க்ளோஸ் வாக் நடந்ததே கிடையாது. அவர் வாழ்க்கிற ஒவ்வொரு நாளிலும் பிசாசு அவரை சுத்தி வந்தான். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் அவருடைய வாழ்க்கையை சுற்றிலும் பிசாசு எப்பவுமே டார்கெட் பண்ணிட்டே இருந்தான். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இயேசு கிறிஸ்து அவனால் அவர் மேற்கொள்ளப்படவே இல்லை. எந்தைக்கு அவர் ஞானஸ்தானம் எடுத்து அவர் அபிஷேகம் பெற்று கரையேறினாரோ அந்த நேரம் முதற்கொண்டு
அவருடைய வாழ்க்கையில் பிசாசானவனால் அவர் சோதிக்கப்பட்டுட்டே இருந்தார். மத்தேயு 4:11 வாசிக்கலாம். 1-11 சேர்த்து வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு
ஆவியானவராலே
வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்.
11
அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது ஆவியானவராலே அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து கொண்டு போகப்பட்டார். அங்கே 40 நாட்கள் அவர் வனாந்தரத்தில் இருக்கிறார். 40 நாளளவும் பிசாசு அவரை சோதித்தான். அதுக்கு பிறகும் சில காலம் அவரை விட்டு விலகி போனான். மறுபடியும் பிசாசு அவரை சோதித்துக் கொண்டே இருந்தான். பலவிதமான சோதனைகள் அவருக்கு இருந்துச்சு. அவருக்கு விரோதமாக எழும்பின பரிசேயர்கள் பிசாசின் ஆவியினால் எழுப்பி வந்தான். அவருடைய குற்றம் கண்டுபிடிக்க நினைச்சான். அவரை கொல்லுகிறதற்கு நினைச்சாங்க. இப்படி பல விதங்களில் பிசாசு அவரை சோதித்துக் கொண்டே இருந்தான். எப்படியாயிலும் அவரை வீழ்த்துவதற்கு பலர் மூலமாக அவருடைய இருதயத்தை நோகடிச்சு அவரை டெம்ப் பண்ணி எப்படியாவது கோபப்பட வச்சு எப்படியாயிலும் கத்தருக்கு பிரியமில்லாமல் அவர் எதையாயிலும் செய்ய வைக்க வேண்டும் என்று பிசாசு ட்ரை பண்ணிட்டே இருந்தான். ஏதாவது ஒரு விதத்தில் அவரை குற்றவாளி ஆக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு ட்ரை பண்ணிட்டே இருந்தான். ஆனால் எந்த இடத்திலையும் அவர் குற்றவாளியாய் மாறவில்லை. ரொம்ப கவனமாய் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை அவர் ஹேண்டில் பண்ணார். வேற யாரா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் தவறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவருக்கு வந்த டெம்டேஷன் அந்த மாதிரி உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் இப்ப படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை. உங்களுக்கு இந்த மத்தைய 4 இருக்கிறத மட்டும் ஜஸ்ட் அப்படியே சொல்றேன், படிக்க வேண்டாம். பிசாசு அந்த 40 நாள் அளவும் சோதிச்சான். ஆனா 3 சோதனை இந்த இடத்துல எழுதி இருக்குது. அப்ப 40 நாள்ல 3 தான் சோதனை கொடுத்தானா? கிடையாது. 40 நாள் அளவும் அவரை சோதிச்சானா அட்லீஸ்ட் குறைஞ்சது 40 சோதனையாவது வந்திருக்கணும். 40 நாள் அளவும் அப்ப டெய்லி அவருக்கு சோதனை இருந்துச்சு. டோட்டலா அவருக்கு சோதனை இருந்துச்சு. ஏகப்பட்ட சோதனை, 100 கணக்கான விதத்தில் அவர் சோதிக்கப்பட்டிருப்பார். ஆனால் அந்த இடத்தில் இந்த 3 சம்பவங்கள் நமக்கு புரிந்து கொள்வதற்காக ஷார்ட்டா ஒரு 3 சம்பவங்கள் மட்டும் நமக்கு எழுதியிருக்காரு. நமக்கு அவசியமான 3 எழுதியிருக்குது. அதை மட்டுமே, அந்த சோதனை மட்டுமே எழுதினா அதுவே தனியாக ஒரு புக்கா போட்டிருக்கலாம். அவ்வளவு விஷயம் அது இருந்திருக்கும், அவ்வளவு சோதனை இருந்திருக்கும். இப்படி இருக்கும் பொழுது இந்த சோதனையில ஒவ்வொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவரால் முடியாத ஒண்ணுமே அவன் சோதிக்கல. பிசாசரம் அவரை சோதிக்க வந்த போது அவரால் முடியாத ஒண்ணு செய்ய சொல்லி சோதிக்கல. இன்னைக்கு உலகத்துல மனுஷன் சொல்லுவாங்க, அவனால் செய்ய முடியுமா? நம்மளால் முடியாத ஒண்ணை சேலஞ்ச் பண்ணுவாங்க. இது இவனால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு காரியத்தில் இது முடிஞ்ச செஞ்சு பாரு பார்க்கலாம் அப்படின்னு எது நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறார்களோ அந்த விஷயத்தில் நம்மளை செக் பண்ணுவாங்க. இது செய்ய பார்க்கலாம், இதை செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்வாங்க. அவங்க மனசுல இது இவனால் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கும். அதை தான் செக் பண்ணுவாங்க. உலகத்தில் மனுஷன் அப்படிதான் செய்வான். ஆனால் பிசாசு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கா செய்யுது. அவரால் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் செய்ய சொல்லுது. நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப கஷ்டம். செய்ய முடியாத ஒன்றை நீ செய்து பார் அப்படின்னு ஒருத்தன் சொல்லும் பொழுது சரிப்பா என்னால் முடியாது போன்று நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனால் செய்யக்கூடிய ஒன்றை நீ செய்து காட்டுன்னு சொன்னா அங்க செய்யாம இருக்கிறதா பெரிய விஷயம். கல்லுகளை அப்பமாக்கும், முடியும் அவரால். தண்ணீரை திராட்சரசமாய் மாத்தினவருக்கு கல் அப்பமா மாத்த முடியும். தேவாலயத்தின் உப்பரிக்கையிலிருந்து கீழே குதியும் தேவதூதர்கள் வந்து முடித்த தன்னுடைய கைகளில் நம்மை ஏந்தி கொண்டு போவார்கள். சங்கீதம் 91 இருக்கிற வசனங்களை சொன்னார். இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிப்பதற்கு முந்தின ராத்திரி வேளை, முந்தின நாள் சொல்றார், பேதுருவை பார்த்து சொன்னார், இப்பொழுது நான் என் பிதாவை நோக்கி கூப்பிட்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை எனக்காக அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படின்னாரு. ஒரு சின்ன காரியம் ஒரு தூதரை கூப்பிட்டா போதும், அவ்வளவு தேவ தூதர்கள் வந்து எனக்காக நிற்பாங்க. அப்ப ஒரு தூதன் வந்து அவருடைய பாதத்தை தாங்க மாட்டானா? விழும்போது பிடிச்சிக்க மாட்டானா? முடியும், கண்டிப்பா முடியும். தண்ணீரில் நடந்தவருக்கு அவர் ஏன் கீழே விட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே மெதுவாக அப்படி இறங்கி அவர் நடந்து போயிட்டே இருக்கலாம். மேல இருந்து குதிச்சு ஒண்ணுமே ஆகாம போலாம். அவரால் முடியும். இப்படி பிசாசு சோதிச்சுட்டே இருந்தான். அவரால் செய்யக்கூடிய காரியத்தையே சொல்லி சொல்லி செய்ய சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அவன் சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக நீ சொல்றத நான் செய்ய மாட்டேன்றதுல பெர்ஃபெக்டா நின்ற அவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் என்னை மேற்கொண்டான் என்கிற ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது. பிசாசு என்னைக்குமே ஒரு மோசமான காரியத்தை கொண்டு வந்துதான் உங்களை சோதிப்பான் நீங்க நினைக்காதீங்க. அவன் சோதிக்கிறது எல்லாமே நல்ல காரியத்தையே கொண்டு வந்து சோதிப்பான். ஏவாளுக்கு ஒரு கசப்பான வாயில வைக்க முடியாத ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்தா சோதிச்சான். பார்க்கறதுக்கே அருவறுப்பா இருந்த ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுத்தா இதை சாப்பிடுன்னு சொன்னான் இல்லையே. பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது, நல்லதை தான் கொண்டு வந்து கொடுத்து சோதிச்சானே தவிர பார்க்கறதுக்கே அருவறுப்பா இருக்கிறது ஒரு நாற்றம் அடிச்ச ஒரு பழம், கிட்ட போனாலே நாற்றம் அடிக்குது, அது பார்த்தாலே அருவறுப்பா இருக்குது, அப்படி ஒரு பழத்தை கொடுத்து இதை சாப்பிடுன்னு சொல்லலை. அப்ப அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஐயா பக்கத்துல போனாலும் நாத்தடிக்குது, யார் தோடு வண்டம் போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப பிசாசு கொண்டு வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லதாய் தோன்றுகிறது, நலமா இருக்கிறது, பிரியமாய் காணப்படுகிறது, அதைத்தான் கொண்டு வருவான், அதைத்தான் சோதனையா கொண்டு வருவான், அதைத்தான் நம்ம ரிஜெக்ட் பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அதைத்தான் ரிஜெக்ட் பண்ணணுங்கிறார். அப்ப இதுதான் சோதனை. இப்ப அவருடைய வாழ்க்கையிலே அவரால் முடிந்ததைத்தான் திரும்ப திரும்ப கொண்டு வந்தான். ஆதாம் ஏ வாழ்க்கை அதைத்தான் கொண்டு வந்தான். அவன் சொன்னதை, பிசாசானவன் சொன்னதை ஏ வாழ்க்கையில் பிடிஞ்சான். அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. இதனால இயேசு கிறிஸ்து ஃபர்மா இருந்தார். என்ன விஷயமானாலும் ஏ வாழ்க்கையில் பிடிந்தது போல, பிசாசின் வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தது போல, நான் எந்த சூழ்நிலையிலும் பிசாசனுடைய வார்த்தைக்கு எதுவானாலும் என்னால் கூடியதாயிருந்தாலும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், அவனுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். இதுல தெளிவா இருந்தது. அதனாலதான் அவரால் முடிந்த காரியமாயிருந்தாலும் நீ சொல்றத நான் செய்ய மாட்டேன்றது தெளிவா இருந்தார். அதுதான் நமக்கு இருக்கணும். பிசாச நம்ம வந்து விரோதியா பார்த்துட்டோம்னா இது நமக்கு ஈஸி. இன்னைக்கு பல நேரத்தில் பிசாச நம்ம விரோதியா பார்க்கறது இல்லை, ஃப்ரெண்டா பார்த்துறோம். ஏன்னா அவன் நமக்கு நல்லது செய்யறானே, பிரியமானதை செய்யறானே, நமக்கு பிடிச்சமானது கொடுக்கறானே, அவனை ஃப்ரெண்டா பார்த்துறோம். அதனாலதான் பிரச்சனை. வெளியில சொல்றது இல்ல, ஆனா உள்ளுக்குள்ள பிசாச ஃப்ரெண்டா பாக்குறோம். புரியுதா? பிசாச ஃப்ரெண்டா பாக்குறோம். இது உங்களுக்கு நான் சொல்ற விவரமா சொல்றேன். பிசாச ஃப்ரெண்டா பாக்குறோம், வெளியில சொல்றது இல்ல, ஆனா மனசுக்குள்ள பிசாச ஃப்ரெண்டா பாக்குறோம். அதனாலதான் அவன் சொல்றதெல்லாம் நம்ம செய்யறோம். ஒருத்தர் நமக்கு பிரியமானவர் இருந்தாரு வச்சுங்க, அந்த நபர் சொல்றதெல்லாம் நம்ம செய்வோம். ஒருத்தர் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவன் சொல்றதை நம்ம செய்வோம். ஆனா ஒரு நபர் நமக்கு பிடிக்காத நபர்னு வச்சுங்க, அந்த ஆளை கண்டாலே நமக்கு பிடிக்காது, அவங்க வந்து ஒரு காரியத்தை சொல்றாங்க, என்ன சொல்லுவோம்? நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லுவோம்ல. இவன் சொல்றத நம்ம செய்யணுமா? அப்போ என்ன விஷயம், என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் நமக்கு பிடிச்சா அவன் சொல்றத செய்வோம், ஒரு ஆள் நமக்கு பிடிக்கலன்னா அந்த ஆள் என்ன காரியத்தை சொன்னாலும் சரி, நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது, நீ சொல்றதெல்லாம் செய்ய முடியாது போ அப்படின்றோம். இப்போ சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, பிசாசு உங்களுக்கு ஃப்ரெண்டா விரோதியா? இப்ப சொல்லுங்க, பிசாசு உங்களுக்கு ஃப்ரெண்டா விரோதியா? பிசாச நம்ம ஃப்ரெண்டா பாக்குறோம், அதனாலதான் அவன் சொல்றதெல்லாம் செய்யறோம். ஆண்டவர் சொல்றது கேட்கலன்னா ஆண்டவரை நம்ம விரோதியா பாக்குறோம் அர்த்தம். அதான் உண்மை. நம்ம பல நேரத்தில் நம்மளுடைய நடவடிக்கையின் மூலமாக நம்ம அதை நம்ம வெளிப்படுத்துறோம், வாயில சொல்றது இல்லை, நடவடிக்கையில வெளிப்படுத்துறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் முடியும், ஆனால் முடியாதுன்னு. ஏன்? அவன் விரோதி. அவன் சொல்றதை நான் கேட்க மாட்டேன், என்னால முடிஞ்சாலும் நான் செய்ய மாட்டேன். அதுல தெளிவா இருந்தார். அதனால் அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் பிசாசு திரும்ப 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 அவரை சோதித்துக் கொண்டே இருந்தாலும் கூட அவனால் ஒரு சின்ன விஷயத்திலும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அதுதான் காரியம். அதனாலே அவர் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் ஒரு சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:30 வாசிக்கலாம். 14:30,
இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை,
இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை.
இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான்.
இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான்.
அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை.
அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இதுதான் கடைசியில் அவரே கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். இனி நான் உங்களிடத்தில் அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவ வார்த்தையை நான் ஒரு தடவை கூட கீழ்ப்படிச்சதில்லை. அவன் சொன்னதை ஒரு தடவை கூட நான் செஞ்சது கிடையாது. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நான் சொல்றேன், ஒரு சிங்கிள் இன்சிடென்ட் போதும் பிசாசு நம்மை குற்றப்படுத்துவதற்கு. மோசையுடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு காட்டிட்டு டைம் இல்லை. அவன் கானான் தேசத்துக்குள்ள போக முடியாதபடி அவனை தடுத்த சம்பவம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணி கேட்டாங்க, தண்ணி இல்லை. அப்ப ஆண்டவர் மோசேயிட்ட சொன்னார், நீ அந்த கண்மலையை பார்த்து பேசு, அதுல தண்ணி வரும். ஆனா இந்த ஜனங்கள் அவனை டென்ஷன் பண்ணாங்க. எங்களுக்கு தண்ணீரை கொடுப்பவன் யார் என்று சொல்லி டென்ஷன் பண்ணாங்க. இவனை எரிச்சல் மூட்டிட்டாங்க, கோபம் வந்துச்சு. கோபம் வந்தோன்னு ஆண்டவருடைய வார்த்தையை அவன் மறந்துட்டான். இந்த கண்மலையை பார்த்து பேசு, தண்ணீர் கொண்டு வரும்னு சொன்ன விஷயத்துல அதை மறந்துட்டான். அந்த ஜனங்களோடு இருந்த அந்த போராட்டத்தில் கோபத்தை என்ன பண்ணா, ஜனங்களை அடிக்க முடியல, கண்மலையை போட்டு அடிச்சிட்டான். தண்ணி தானே கேட்டீங்க, வரும் போட்டு கண்மலை அடிச்சான். தண்ணி வந்துருச்சு, என்ன வேணுமோ அது வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ என்னை பரிசுத்தம் பண்ண தவறிட்ட, கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்ன விஷயத்தை நீ அடிச்சிட்ட, அதனால நீ காணானுக்குள் பிரவேசிப்பது இல்லைன்ட்டார். இது உபாகம் கடைசி ஏரியாத்துல படிச்சு இதெல்லாம் இருக்கும். அதன் பிறகு ஆண்டவர் அவனை மலையின் மேல் ஏறி செய்து தேசத்தை நீ பார், ஆனா அதுக்குள்ள நீ பிரவேசிப்பது இல்லைன்ட்டார். அதை குறித்து யூதா நிருபத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மலையின் மேலே கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி உபாகம் அப்படிதான் போய் முடியும். அந்த மலையின் மேலேயே கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணார். ஆனா அந்த அடக்க ஆராதனையில் என்ன நடந்துச்சுங்கிறத யூதா நிருபத்தில் அழகா யூதா சொல்வார். அப்புறம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசையின் சரீரத்தை வந்து அடக்கம் பண்றான். அடக்கம் பண்ணும் பொழுது அவன் பிசாசோடு தர்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். பிசாசோடு சில படிச்சறீங்களா, சிலர் அப்படியே முழிக்கிறீங்க. எடுத்துக்கொள்ளுவோம், யூதாவின் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 9 வாசிக்கலாம்.
பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின பொழுது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான்.
இங்கதான் மோசையினுடைய சரீர அடக்காராதனை இங்க எழுதப்பட்டிருக்குது. யூதா அதை வந்து மென்ஷன் பண்றாருங்க. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசினான். அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சொல்லி மிகாவேல் பிசாசை கடிந்து கொண்டானான். எந்த இடத்துல அவனுடைய சரீரத்தை குறித்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, என்ன நடந்திருக்கும், அந்த மலையின் மேல யாரும் எந்த மனுஷனும் போய் மோசேயுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணல. உபாகமத்தில் கர்த்தர் அடக்கம் பண்ணான் இருக்கான், வந்து இந்த இடத்துல மனுஷன் அடக்கம் பண்ணல. அப்ப எப்படி அந்த அடக்காராதனை நடந்துச்சுன்னா, மிகாவேல் தூதன் இடத்துல அந்த அடக்காராதனை செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்துட்டார், பொறுப்பு கொடுத்துட்டார். மிகாவேல் மோசையின் சரீரத்தை அந்த கண்மலையிலே அவன் அடக்கம் பண்ணியிருக்கிறான். அப்படி அடக்கம் பண்ணுகிற அந்த நேரத்தில் சாத்தான் வந்து நின்னுட்டான், இந்த சரீரத்தில் எனக்கு பங்கு உண்டு, இது கானானுக்குள் போய் அடக்கம் பண்ணப்படாமல் அதுக்கு முன்னாலேயே அடக்கம் பண்ணப்படுது. இந்த சரீரம் எனக்குரியது, இவன் எனக்குரியவன் வந்து நிற்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃபெய்த் இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கேட்டீங்கன்னா, யோசேப்புடைய காரியம். அது நீ எபிரேயர் 11 அதிகாரத்தில் பின்னாடி படிச்சா தெரியும். தன்னுடைய அந்திய காலத்தில் யோசேப்பு தன் எலும்புகளை குறித்து, அவன் விசுவாசத்தினாலே யோசேப்பு தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான் இருக்கும். ரொம்ப அழகான விஷயம். அவன் மரணம் அடைய நேரத்தில் யோசேப்பு தன்னுடைய சகோதரத்துல தன்னுடைய குடும்பத்தை ஆட்கிட்ட சொல்றான், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை விடுதலையாக்கி இங்கிருந்து கொண்டு போவாரு, அப்போ என்னுடைய எலும்புகளை பத்திரமா நீங்க கொண்டு போயிடுங்க, இந்த எகிப்திலே நடக்க பண்ணாதீங்க, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறதான வாக்கு பண்ணினதான அந்த தேசத்துல கொண்டு போய் என் சரீரத்தை என் எலும்புகளை அடக்கம் பண்ணுங்கன்றான். அதே போல அந்த 40 வருஷம் யோசேப்பினுடைய எலும்புகள் டிராவல் பண்ணிட்டு இருக்கும். புரியுது? அந்த 40 வருஷம் யோசேப்புடைய எலும்புகள் எடுத்துக்கொண்டு போய் கானான்ல அடக்கம் பண்ணுவாங்க. பெரிய விஷயம் அதுல. என்ன என்ன ஃபெய்த் பாருங்க அவனுக்கு. என்னன்னா, ஆண்டவருடைய வருகை குறித்து அவனுக்கு ஃபெய்த் இருந்துச்சு, உயிர் தேடுதலை குறித்து ஃபெய்த் இருந்துச்சு. யோசேப்புக்கெல்லாம் என்ன ரெவலேஷன் அது? உயிர் தேடுதலை குறித்து ஃபெய்த் இருந்துச்சு. நான் எகிப்திலிருந்து உயிர் தேடக்கூடாது, கர்த்தர் வாக்கு பண்ணின கானான் தேசத்துல நான் உயிர் தேடணும். அவர் பிரைம் மினிஸ்டர், அவனுடைய பாடியை மம்மி ஆக்கி இருந்திருப்பாங்க. இன்னைக்கு ஈஜிப்ட்ல மம்மிஸ், அந்த மம்மிஸ் யோசேப்ப மம்மி ஆக்கி இருக்கணும். மம்மி ஆக்கி அந்த காரியத்தை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா அவன் ராயல் பரியல் அவனுக்கு நடந்திருக்கும். யோசேப்புக்கு சுகந்த வர்க்கம் இட்டு அவனுடைய சரீரத்தை பதப்படுத்தி மம்மியை வச்சிருப்பாங்க. அதனாலதான் 40 வருஷம் கொண்டு போக முடிஞ்சது, கொண்டு போய் அடக்க முடியும். அப்ப அவங்களோட ஃபெய்த் எல்லாம் பாருங்க எப்படி இருந்திருக்குது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த ஃபெய்த், இந்த ஒரு விசுவாசம், ஆழமான ஒரு விசுவாசம், ஆழமான ஒரு விசுவாசம். இந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை கிட்டி சேர்ந்தவரை நம்ம பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகினால் இரண்டாவது, பிசாசு நம்ம மேல ஜெயம் எடுக்க நம்ம அனுமதிக்க கூடாது. யோ மோசையின் விஷயத்தில் பிசாசு குற்றப்படுத்தினான், ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் என்னை குற்றப்படுத்தவே முடியாது, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. அதனாலே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் பிரியமாயிருந்தார். மூணாவது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:13 வாசிக்கலாம்.
அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும்
வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி,
இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.
இப்ப நம்ம தலைப்பு வசனத்துக்கு மறுபடியும் வந்துட்டோம். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பிரியமானவர் என்று சாட்சி வாங்கினார். இந்த இடத்தில் அவர் சாட்சி வாங்கினதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறதற்காக யோர்தான் நதி கிட்ட வராரு. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்துட்டே இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு அவனுக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வரும்பொழுது அவன் பயந்தான். ஐயோ, உலக ரட்சகர், தேவனுடைய குமாரன், இவருக்குத்தானே நம்ம வழி ஆயத்தம் பண்ண வந்திருக்கிறோம், இவருக்காகத்தானே நம்ம இந்த உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறோம், அவரே நமக்கு முன்னால் வந்து நிற்கிறாரு. அவன் எதிர்பார்க்கவே இல்லை, அவர் வந்து இவங்கள்ட்ட ஞானசனம் எடுக்க வருவா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. வந்து அவர் நின்ன உடனே தடுமாறிட்டான். வந்து நின்று எனக்கு ஞானஸ்தானம் கொடுன்னு நிற்கிறாரு. அவன் சொன்ன, ஆண்டவரே, நான் உம்மிடத்துல நான் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், எங்கிட்ட போய் நீர் வந்து ஞானஸ்தானம் வேண்டு நிற்கிறீரே அப்படின்னு அவன் பயந்து தடுமாறும் போது சொல்றார், இப்பொழுது இடம் கொடு, இப்ப நீ இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. சொன்ன உடனே வேற வழி இல்லாம அவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அதுக்கு பிறகுதான் அந்த சாட்சி அவருக்கு கிடைச்சது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எல்லாரை பார்க்கிலும் பெரியவர். யோவான் சொல்லும் பொழுது அவருடைய பாதரட்சையை சுமக்கிறதுக்கு கூட, செருப்பு தூக்குறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. அந்த அளவுக்கு அவர் பெரியவர், தேவனுடைய குமாரன், உலக ரட்சகர்.
அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து ஞானஸ்தானம் கொடுன்னு நிற்கிறார். கொடுக்கிறவன் பயப்படுறான், ஆனா இயேசு கிறிஸ்து அவனுக்கு முன்பாக நின்று வற்புறுத்தி இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது. நான் ஒரு சில காரியங்கள் என்னால முடிஞ்சதை மட்டும் செய்யறேன் கிடையாது, எனக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்குதோ எல்லாத்தையும் நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சார். பிடிவாதம் பிடிச்சு ஞானஸ்தானம் பெற்றார். இன்னைக்கு நம்ம செய்யற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நம்மளால முடிஞ்ச காரியத்தை செஞ்சோம், முடியாததுன்னு ஒரு சில காரியத்தை அப்படியே விட்டுறோம். அதனாலதான் பிரியமானவன் சாட்சி வாங்க முடியல. தன்னால் முடிந்த காரியம், எனக்கு இதெல்லாம் தான் முடியுது, இதெல்லாம் எனக்கு முடியல அப்படின்னு சில காரியத்தை நம்ம ஒதுக்குவோமானால் நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் ஒருபோதும் இருக்க முடியாது. சில லிஸ்ட் பண்றோம், இதெல்லாம் எனக்கு முடியும், இதெல்லாம் முடியாது. இல்ல, எதையுமே முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இதற்கெல்லாம் என்னால் கீழ்ப்படிய முடியாது, இதெல்லாம் என்னால் செய்யாம இருக்க முடியாது, இதெல்லாம் என்னால பார்க்காம இருக்க முடியாது, இங்கெல்லாம் போகாம இருக்க முடியாது. இப்படி சில காரியத்தை வசனம் உங்களுக்கு சொல்லும் பொழுதும் அதற்கு விரோதமாக இதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்ம பயணிக்கும் பொழுது நம்ம ஒருபோதும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாறவே முடியாது. முடியாது என்று சொல்லுகிறவன் பிரியமானவனாய் மாற முடியாது. அதான் உண்மை. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இது சாதாரண விஷயம் இல்லை. உலக ரட்சகர் அவரு, தேவ குமாரன் அவரு. அதுவும் யோவான் கிட்ட அவர் சொல்லியிருக்கலாம், ஏன்னா யோவான் அவர் அவ்வளவு ஹானர் பண்றான், சொல்லியிருக்கலாம் எனக்குன்னு ஒரு தனியா பேப்டிசம் சர்வீஸ் ரெடி பண்ண.